الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير وقال عيسى الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون
صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم لما قلت لي ربي عز وجل خلفت بقوم لهم أمصار من مخاصم يحملون بها وجوههم وسرورهم فقال من خاف لا اله الا الله قال خاف لا الذين يدخلون لكم النار ويقعون من اعراضهم رواه الله حديث صحيح وكما قال عليه الصلاه والسلام
தலைவர்களின் திருத்தரசுகள் அனைவருவரும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரோடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை இஸ்லாமத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள் நல்லடியார்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய தலைமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் சகோதரர்களே அல்லாஹ் பரப்புரிந்த எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறாரோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறார்களோ அத்துணை பிரியர்களிடம் உற்சாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தகுவாவை கொண்டு வசியத்தும் வசியகத்தும் செய்கிறேன் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் பரப்புரிந்த சுபஹானஹு வதஆலா அடியார்களுடைய கருணையை இரக்கத்தை நாடி மனிதன் எப்படியாவது தன்னை நல்வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு நேரங்களையும் குறிப்பிட்ட சில நாட்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அதிகாரிகள் செய்கின்ற அவர்களுடைய கபூலியத்திற்கு எந்த இடம் பொருத்தமோ எந்த நாள் பொருத்தமோ, எந்த மாதம் எந்த நேரம் பொருத்தமாக இருக்கிறதோ அதனை மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா தோதுவாக ஏற்படுத்தி அதிகாரிகள் செய்கின்ற காரியங்களை, அதிகாரிகள் செய்கின்ற சௌபாக்களை ஏற்பதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களை, நாம் கழித்த சென்ற ரஜபுடைய மாதம் இஸ்லாமிய மாதங்களில், இஸ்லாமிய வரலாற்றில் பேசப்படுகின்ற, பேசப்பட வேண்டிய ஆக முக்கியமான ஒரு மாதம். நாம் காலமைத்திருக்கக்கூடிய சஹாபாவுடைய மாதமும் பல நிகழ்வுகள் ஏற்பட்ட அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு செய்கின்ற இரக்கம் அந்த கருணைகளில் ஒன்றான ஒரு மாதம் தான் இந்த ஷஅபானுடைய மாதம். நாம் எதிர்பார்த்திருக்கும் ரமலானுடைய மாதம், அந்த மாதத்திலேயும் பல நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி அடியார்களை மன்னிக்க மக்களத்தை அல்லாஹ் கொடுப்பதற்கு அவனுடைய மேலான மிகவும் மினன்னார் போன்ற சிறந்த விடயங்களை அதிகாரிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பதற்கு தொடர்ச்சியாக பல மாதங்களுடைய சிறப்புகளை அல்லாஹ் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களை, அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ற மார்க்கம் ஒரு தூய்மையான மார்க்கம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இஸ்லாத்திற்கு எதிரான குரல்கள் கொடுக்கப்படும், இஸ்லாத்திற்கு எதிரான செயற்பாடுகள் அது நடந்தே தீரும். இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் புதிய புதிய சுராங்களாக, புதிய புதிய பாவங்களாக இந்த உலகத்தில் உருவானார்கள். இதற்கு பின்னாலும் அவர்கள் உருவெடுப்பார்கள். பல கருத்துக்களை இந்த உம்மத்திற்கு சொல்லத்தான் போகிறார்கள். இதற்கு இடையில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அவரால் ஏற்படுத்தப்பட்ட தீனுன் கையில் ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபத்தரன்னாஸ அலைஹா என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல ஆயத்துக்களை கொண்டு வர்ணிக்கின்ற பலரை வாய்ந்த இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கத்தான் போறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தில் இருக்கும் ஒவ்வொரு காரியங்களும், நாம் ஈமான் கொண்டிருக்கும் ஒவ்வொரு அம்சங்களும் அது கண்ணுக்கு முன்னால் தென்படட்டும் அல்லது கண்ணுக்கு தென்படாத புலன்படாத மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பல காரியங்களாக இருக்கட்டும், நிச்சயமாக ஒரு உண்மையின் அதனை நம்பியே ஆக வேண்டும். ஈமான் என்ற சொல்லுக்கு அர்த்தமே அச்சமற்றவன், அல் அம்னுமினல் ஈமான் என்று சொல்லுவார்கள். அரபியிலே ஈமான் என்ற சொல் அல் அம்னு என்ற அடிப்படை சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. அல் அம்னு என்றால் அச்சம் தீர்ந்ததை, பயமில்லாத தன்மை. ஒரு முஃமின் என்றால் உலகத்திலே அவன் எந்த நிலைமையை எடுத்துக் கொண்டாலும், எந்த நிலைமை ஏற்பட்டாலும் அவன் பயமில்லாமல் இருப்பான், எதற்கும் அவன் அஞ்ச மாட்டான் என்ற பல கருத்துக்களை உள்ளடக்கிய சொல்லுதான் ஈமான் என்ற சொல். ஈமான் என்பது கண்ணுக்கு புலன்படுகின்ற காரியங்களை பார்த்து நம்புவது, கண்ணுக்கு புலன்படாத மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டாத, ஒரு மனிதனால் யோசித்து விளங்கிக் கொள்ள முடியாத ஹதீஸிலே அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை கொண்டு எப்படி அது வந்திருக்கிறதோ, ஹதீஸிலே எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனை அவ்வாறே ஏற்று நடப்பதற்கு பெயர் ஈமான். எனவேதான் ஒரு முஸ்லிம் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவனுடைய புத்திக்கு ஒரு காரியம் எட்டட்டும், ஒரு விடயத்தை யோசிக்கிறான் ஆனால் புத்தியால் ஏற்றுக்கொள்ள முடியாது, உலக விஞ்ஞானம் அதனை மறுக்கிறதே, உலக அறிவியல் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை இவருடைய புத்தியும் படிப்பும் அந்த காரியத்தை ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை முழுமையாக அப்படியே ஏற்று நடப்பதுதான் உண்மையான ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். அதனாலதான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்கராவை ஆரம்பிக்கும் பொழுது அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், இந்த வேதம் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். முத்தகீன்கள் என்றால் யார் என்ற அடையாளங்களை ஹதீஸிலேயும் அழைக்கலாம், குர்ஆனுடைய ஆயத்துகளையும் அழைத்து பார்க்கலாம். ஒரு முஃமின் ஒரு முத்தகி என்று சொல்லக்கூடிய ஒருவன் அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வருவான் என்பதே ஒரு முத்தகி உடைய வேறொரு அடையாளம். ஆனால் ஒரு தக்வா உள்ள மனிதனுக்கு பிரதானமான அடையாளமாக அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி விளம்பரம் செய்கின்றார் என்றால் அடுத்த ஆயத்தில் அல்லதீன யுஃமினூன பில் கைப், அவன் மறைவான விடயங்களை நம்புவான். ஒரு முஃமினுடைய அடையாளம் கண்ணால் பார்த்து நம்புவதல்ல, ஆதாரங்களை நிரூபித்து படித்து வாசித்து தன்னுடைய புத்திக்கு படுவாரு அல்லது காலத்திற்கு ஏற்ப நடைமுறைக்கு ஏற்ப ஒரு விடயத்தை யோசித்து நம்புவதற்கு பெயர் ஈமான் அல்ல, அதற்கு பெயர் நாத்திகம். அதற்கு பெயர் நாத்திகம், அதற்கு பெயர் யூதியன். ஈமான் என்பதை அல்லாஹ்வுக்கு அங்கல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்களா என்றால் அதற்கு அப்பால் யோசிக்க மாட்டோ, அதனை அவ்வாறே ஏற்றுக்கொள்வோ என்பது ஈமான். அதனாலதான் மாலிக்கத்தில் குர்ஆனை நிறைய பல ஆயிரம் சரித்திரங்களை அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு ஆயத்துகளும் எந்த ஒரு ஹதீஸும் எந்த ஒரு சரித்திரமும் தன்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் நிறைய ஈமானுடைய அம்சங்களில் எடுத்து பாருங்கள், இது அனைத்தும் எங்களுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. ஆறு அம்சங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், சிறிய வயதில் அவைகளை பாரமித்திருக்கிறோம், பெரிய வயதை அடைந்ததற்கு பின்னால் பாரமித்த ஆறு அம்சங்களையும் அகற்றி படுத்திருக்கிறோம். ஆமைக்குவில்லா அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். யாராவது அல்லாஹுவை பார்த்திருக்கிறோமா? இல்ல, கண்ணால பார்த்து தகவோ. அப்படி என்றால் உலகத்தில யாரும் முஸ்லீம்களாக இருக்க முடியாது. ரப்பை உலகத்தில் பார்த்தவர்கள் யாரும் இல்லை. உலகத்தில் அல்லாஹுவை பார்க்க முடியாது, மறுமையில் அல்லாஹுவை பார்ப்போம் என்பது எங்களுடைய பிரதானமான அகீதா. நாம் முதலாவது ஈமான் கொண்டிருக்கும் அம்சமே கண்ணால் பார்க்காத ஒன்று. மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாரும் மலக்குகளை கண்ணால் கண்டதில்லை. வேதங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். தௌராத்தை கண்டவர்கள் யாரும் இல்லை. இஞ்சிலை பார்த்தவர்கள் யாரும் இல்லை. தபூருடைய வேதத்தை பார்த்தவர்கள் யாரும் இல்லை. குர்ஆனுடைய நுஸ்காக்களை பார்க்கிறோம், அதனுடைய போட்டோ கோப்பிகளை தான் பார்க்கிறோம். லவ்ஹுல் மஹ்ஃபூஸுக்கு இறக்கப்பட்ட அசில் குர்ஆனுடைய பிரதியை பார்த்தவர்கள் எங்களிலே யாரும் இல்லை. ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். ரசூலிஹி ஹதரத் மூசாவை கண்டிருக்கிறோமா? ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்திருக்கிறோமா? எங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹுவை யாவது நாங்கள் கண்டால் பார்த்திருக்கிறோமா? இல்லையே. ஆனால் ஈமான் கொண்டிருக்கிறோம். மறுமையை பார்த்தவர்கள் யாரும் இல்லை. மரணித்தவர்கள் யாரும் இதுவரைக்கும் என்று சொல்லவும் இல்லை. அதிகத்துடைய ஆதாரத்தை கொண்டு மறுமை இருக்கிறது, மக்களுடைய மைதானம் இருக்கிறது, ஹிசாப் இருக்கிறது என்பதை எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு அற்பப்பட்டது. அல்-கத்ரு கைரி வஷர்ரி மின் அல்லாஹி தஆலா, ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற கைதும் சர்றும் நலவும் கெடுதியும் ரப்புடைய தக்தீரின் அடிப்படையிலே தான், கதாவுடைய அடிப்படையிலே தான் அது மாறுகிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கயிறு சர்று மாறுவதை கண்ணால் பார்ப்பவர்கள் யாரும் இல்லை. இப்படி இருக்க குர்ஆனிலே நிறைய சரித்திரங்கள், அவைகள் எல்லாம் கண்ணுக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றால், காலத்தின் பல நிலைமைகளின் மாற்றம், அரசியல் மாறுவது போன்று, உலகத்தின் கல்வி திட்டம் மாறுவது போன்று, பொருளாதாரம் உலகத்திலே மாறுவது போன்று, ஒவ்வொரு நாட்டுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் மாறுவது போன்று, மார்க்கத்திலும் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மார்க்கத்தை அரசியல் போல் யோசிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் எப்பொழுது இறக்கப்பட்டதோ அன்றிலிருந்து கியாமத்துடைய நாள் எப்பொழுது வருவோ அது வரைக்கும் குர்ஆனில் ஒரு ஹர்ஃபு கூட மாறமாட்டாது. யாராலையும் அதை மாற்ற வைக்கவும் முடியாது. அதிலே சொல்லப்பட்டிருக்கும் சரித்திரங்கள் காலங்கள் வித்தியாசமானாலும் அதனுடைய சரித்திரங்களிலேயோ அல்லது அதிலே சொல்லப்பட்டிருக்கும் வாசகங்களிலேயோ மாற்றங்கள் ஏற்படாது என்பதை ஒவ்வொரு மனிதனும் உறுதியாக நம்ப வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கும் நிறைய காரியங்கள் இப்பொழுது எங்களுடைய கையில் இருந்து போய்விட்டது. குர்ஆனிலே நடந்த எத்தனையோ சரித்திரங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அவைகளை யூத கிறிஸ்தவர்கள் மறுத்தது போன்றே முஸ்லீம்களும் மறுக்க ஆரம்பித்தார்கள். அதிலே ஆகும் பிரதானமான ஒன்றுதான் இந்த காலத்தோடு ஒட்டிய ஒரு சரித்திரம் தான் இஸ்ரா மிஅராஜுடைய பிரயாணம். இது ரஜபுடைய மாதத்தில் பேசப்பட்டிருக்க வேண்டும். ரஜபோடு ஒட்டிருக்கும் இந்த மாதத்திலேயாவது இதிலே சொல்லப்பட்ட சில நுணுக்கமான விடயங்களை ஒவ்வொரு முஸ்லீம்களும் தெரிந்து வைத்திருக்க இருப்பது அவசியம். ஏனென்றால் எங்களுடைய கையிலிருந்து மார்க்கத்தின் நிறைய காரியங்கள் போய்விட்டது. ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது. புகாரி தொடக்கம் வந்திருக்கும் நிறைய ஹதீஸ்கள் அகலுக்கு படுதில்லை, காலத்திற்கு அது ஒத்து வருதில்லை, நிலைமைக்கு அது சரிவருதில்லை என்று எத்தனையோ ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டு, குர்ஆனுடைய எத்தனையோ ஆயத்துக்கள் மறுக்கப்பட்டு, இப்ப முஸ்லீம்களிலே இருந்து ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறார்கள். ஹதீஸ பேசினா ஹிலாப் வருகிறது, ஹதீஸ பேசினா பிரச்சனை வருகிறது. அதனால் நாங்கள் ஹதீஸையும் எடுக்க மாட்டோம், குர்ஆன மட்டும் பின்பற்றுவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு முஸ்லீம்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. ஹதீஸ் இல்ல, குர்ஆன் மட்டும்தான். ஏன் இந்த வினை எதனால் ஏற்பட்டது? குர்ஆன் ஹதீஸிலே இருக்கும் எல்லா காரியங்களுக்கும் எங்களுடைய சிந்தனையை போட்டு யோசிப்போம். உலக நடைமுறைக்கு ஏற்ப குர்ஆனை பார்த்தோம். விஞ்ஞானத்துடைய கண்ணோட்டத்தோடு ஹதீஸ்களை அலட்டினோம். அதனால் ஹதீஸ்களை மறுக்கவாக மறுத்து இப்ப குர்ஆன் மட்டும் மிஞ்சிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல இப்படியும் சொல்றான், வந்திருந்தால் இந்த குர்ஆனையும் நீங்கள் கருத்து வேற்றுமை கொள்வீர்கள், இதிலையும் ஹிலாஃபை பேச ஆரம்பிப்பீர்கள், இதிலையும் பிழை காண நீங்கள் முற்படுவீர்கள். ஏதோ அல்லாஹ் சொன்னார் என்பதனால் வாயை அடைத்து கப்பிருக்கிறீர்கள். அல்லாஹ்விடம் இல்லாமல் இருந்து வந்திருந்தால் எதிரையும் பேசியிருக்கலாம். ஏன் அனைத்தும் புத்திக்கு அப்பாற்பட்டது. அதனால எங்களுடைய கையில இப்ப மிச்சமாக இருக்கிறது இந்த இந்திரா மிஅராஜுடைய பிரயாணம் மட்டும்தான். அதையும் ஷியாக்கள்ல ஆக மோசமானவர்கள் காபிவார்கள் நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் பிரயாணமும் இது மார்க்கத்தில் இட்டு கட்டப்பட்டது. அப்படி ஒரு பிரயாணம் மார்க்கத்தில் இல்லை என்று இதையும் மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது அதனுடைய சிறிய ஒரு அளவாவதை நாம் யோசித்து அதனை தெரிந்து வைத்திருக்காவிட்டால் நாமும் அந்த குளியிலே விழுந்து விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக மிக சுருக்கமாக அதனுடைய கிஸ்தாவை சொல்வதல்ல நோக்கம். யாராக எப்படி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு பிரயாணம் செய்தார்கள் என்று சம்பவத்தை நாங்கள் ஒரு புத்தகத்திலும் படித்து அதனை பார்க்கலாம், வாசித்து விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் சில நுட்பமான விடயங்கள் இருக்கிறது, இதிலேதான் எங்களுடைய ஈமான்கள் கவ்வப்படுகிறது. பல இடங்களிலேயும் சொல்லியிருக்கிறேன், இது மாதிரியான விடயங்களில் குர்ஆன் ஹதீஸ்களில் எங்களுடைய புத்தியை போட்டதனால் எங்களுடைய நாட்டில் நாம் பஹ்ரைனையோ ஈரானையோ அல்லது வேறு வேறு இருக்கக்கூடிய பலஸ்தீனையோ கை நீட்டாமல் எங்களுடைய நாட்டில் பேசலாம். எங்களுடைய நாட்டில் இதே குர்ஆன் ஹதீஸை படித்து சுமார் 800 உலமாக்கள் முர்த்ததுகளாக இருக்கிறார்கள், ஷியாக்களாக இருக்கிறார்கள். பேசினாலும் அது குற்றம் என்ற அடிப்படையில் மிக பயங்கரமான ஒரு கூட்டம் எங்களுடைய நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் குர்ஆன் ஹதீஸில் இருக்கும் நம்பிக்கைகளை ஈமான்தார்களுடைய உள்ளத்தில் இருந்து கலட்ட வேண்டும். அதற்கு பேருவாகத்தான் குர்ஆனும் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் வந்திருக்கும் ஒரு ஹதீஸை ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை முன்னால் வைத்து எங்களிலே இருக்கும் ஒரு அறிவாளியை அதற்கு முன்னால் நிறுத்தி இப்படி நடக்கலாமா என்று கேட்டால் அவரும் தோன்றுவார், அப்படி நடக்கிறேன். ஏன் அறிவுக்குப்படவில்லை? இப்படி சிந்தனை ரீதியாக நிறைய மாணவர்கள் ஈர்க்கப்பட்டு நிறைய படித்தவர்கள் ஈர்க்கப்பட்டு அவர்கள் முருத்தனுடைய போதர்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் மனதில் நாங்கள் பதிய வைத்துக் கொள்வோம், அது புத்திக்கு பட்டாலும் சரி, உள்ளத்தால் சீரணித்தாலும் சரி, அது சீரணிக்காவிட்டாலும் சரி, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையில் இரண்டாவது ஆய்வு கிடையாது. இஸ்லாம் யாராஜுடைய பிரயாணம் ஆக அற்புதமானது. உலகத்தில் ஆக பெரிய ஒரு பொய், ஆக பெரிய ஒரு பொய் உலகத்தில் இருக்கும் என்றால் அது இஸ்ரா மியராஜுடைய பிரயாணம் என்று சொல்லலாம். இதை யோசித்தால் யோசித்தால் இதை போன்ற ஒரு பொய் இருக்க முடியாது என்றுதான் சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்வோம் என்றால் மார்க்கத்தில் அநேகமாக 198 வீதமான எல்லா சட்டங்களும் வந்திருக்கிறது. நபியவர்கள் அந்த செயலை செய்ய அருமை சகாபாக்கள் கண்ணால் பார்த்திருப்பார்கள். அதற்கு பின்னால் சகாபாக்கள் ஹதீஸ்களை அறிவிப்பார்கள், நபியவர்கள் செய்ய நான் என்னுடைய கண்ணால் கண்டேன் என்று நபியுடைய ஒவ்வொரு செயலையும் சகாபாக்கள் கண்ணால் பார்த்திருப்பார்கள். சில வேளையில் ஹதீஸ்ல இருக்கிறது, ஐங்கால தொழுகையை அதற்கு நூறுவாகி செல்லதாக செல்லும் மிம்பர் மேலிருந்து தொழுவிப்பார்கள். எனக்கு நபியுடைய தொழுகையை எல்லா சகாபாக்களும் பார்க்க வேண்டும். அதனால் சொன்னார்கள், அல்லோ கமாராயிருமோனி உசல்லி, நான் தொழுதலை நீங்கள் எப்படி கண்டீர்களோ அது போன்று சொல்லுங்கள். நபியுடைய தொழுகையை கண்ணார கண்டவர்கள் சகாபாக்கள். தவாப் செய்யும் பொழுது குதிரைக்கு மேலிருந்து தவாப் செய்வார்கள். நபியுடைய தவாபை சகாபாக்கள் பார்க்க வேண்டும். சுபஹானல்லாஹ். நபியுடைய ஜுப்பாவை பார்த்தார்கள். நபி அவர்களுடைய தலையில் இருக்கும் முடிகளை சகாபாக்கள் எண்ணினார்கள். தாடியில இருக்கும் பழுத்த முடிகளை சகாபாக்கள் எண்ணி பார்த்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சிரிக்கும் பொழுது எந்த இடத்தில் மக்களின் இடையில் வெளிச்சம் வருகிறது என்பதையும் பார்த்தார்கள். அவ்வளவு கூர்ந்தை பார்த்தவர்கள் சஹாபாக்கள். ஆனால் இஸ்ரா மிஅராஜுடைய பிரயாணம் எந்த ஒரு சஹாபியும் சம்பந்தப்படவில்லை. யாரும் கண்ணால காணல, கண்ணால யாரும் காணவும் இல்லை. நபியவர்கள் வாயால சொல்லித்தான் அதை நம்ப வேண்டும். இப்படி மார்க்கத்தில் அநேகமாக எந்த ஒரு காரியமும் இருக்க முடியாது. நபியுடைய தூக்கத்தையும் சஹாபாக்கள் கவனித்திருக்கிறார்கள், இப்படித்தான் தூங்குவார்கள். இன்று பல லட்சம் ஹதீஸ் வந்திருக்க, இஸ்ரா மிஅராஜுடைய அந்த பிரயாணத்தை எந்த ஒரு சஹாபியும் கண்ணால காணல. அதனால் இதை நம்புவதற்கு அது ஈமான் ஒரு ஹாலி, பரிசுத்தமான ஈமான் மட்டும் தேவை. ஈமான் இல்லாத ஒருவனுக்கு நம்ப முடியாது. அது எப்படிப்பட்ட பிரயாணம்? இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே எந்த வார்த்தையை கூட சொல்றார் எங்களுக்கு தெரியும். சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தை பாவிக்கிறது சந்தோஷத்துக்கு அல்ல, சுபஹானல்லாஹ் பாவிக்கிறது ஆச்சரியமாக லஃப்லுல் அஜீப் என்றுவார்கள். சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை, அற்புதங்களை கண்டால் பாவிக்கிற வார்த்தை. ஒரு சஹாபியை கபரிலே வைக்கப்படுகிறது. கபரில் இரண்டு விழா எலும்புகளை கொண்டு கபர் நெருக்க ஆரம்பிக்கிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹானல்லாஹ் ஆச்சரியம். ஒரு சஹாபியை கபர் நெருக்கிறதா ஆச்சரியம், சுபஹானல்லாஹ் சொன்னாரு. ஒரு ஆச்சரியமான வார்த்தை, இந்த சரித்திரமே ஆச்சரியமான சரித்திரம். அதனால் அல்லாஹு தஆலா கிஸ்ஸாவை சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார், சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பிஅப்தி ரப்பு தூய்மையாகிவிட்டான். சுப்ஹான் அல்லாஹ் தூய்மையாகிவிட்டான், அல்லாஹ் துதிக்கிற வார்த்தை. அல்லாஹ் சம்பவத்தை ஆரம்பிக்கிறார், சுப்ஹான் அல்லதி அவருடைய அடிமையை இரா பிரயாணத்திற்காக அழைத்து சென்றாரே, அப்படியான அல்லாஹ் தூய்மையாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சம்பவத்துடைய ஆரம்பமே அஜீப். நபியவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். பக்கத்தில் உறங்கிய மனைவிக்கே தெரியாது. எங்கே போனார்கள், யார் அழைத்துக் கொண்டு போனார்கள்? மனைவி பக்கத்தில்தான் உறங்கியிருந்தார்கள். ஆனால் தெரியாதே, ஒரு வாகனம் வந்து நிற்குது. இது ஒரு கஜுரோ அல்ல, அது ஒரு மிருகம். அது கழுதையும் அல்ல, ஒரு குதிரையும் அல்ல, ஒரு நடுத்தரமான வெண்ணிறமான ஒரு மிருகம். அதற்கு பெயர் குரா. அரபுல குரா என்பது மின்னலுக்கு சொல்றது. கண் அப்படியே வெட்டி செல்லும் மின்னல். அந்த வாகனத்துடைய பெயரே மின்னல், அவ்வளவு பார்த்தது. அது வந்திருக்கிறது. நபி அவர்களை கூட்டிக் கொண்டு போக வந்திருக்கிறார். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, சம்பவம் ஆரம்பிச்சு முடியும் வரைக்கும் கிதாபுல வாருங்க, அனைத்துமே அற்புதம். அதனால ஈமான் இல்லாதவனுக்கு இதை நம்ப முடியாது. நம்புவதற்கு தனியான ஒரு ஈமானுடைய வாரம் தேவை. செல்லும் வாகனத்தில் ஏறி உட்கார்கிறார்கள். நேரம் நடு நிதி அப்போ என்ற வார்த்தை பாவிக்கப்படுகிறது. இரவின் தடுப்பாகத்துக்கு நபியவர்கள் அந்த வாகனத்திலே உட்கார்கிறார்கள். அது ஒரு மிருகம், எவ்வளவு தூரம் ஓடுது? அரப் அரேபிய தீப கட்பத்தில் இருந்து கடத்தீருடைய பூமி ஜெருசலம் பைத்துல் மக்தீஸ் அமைந்திருக்கக்கூடிய அந்த பூமிக்கு ஓடுது. சுமாராக 1507 சதம் 9 கிலோமீட்டர். இந்த இடத்திலையும் பெட்ரோல் அடிக்க வாகனம் நிற்கல, அதுக்கு தேவையாகல, அதுக்கு தண்ணி தேவைப்படல. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபில் இருந்து பலஸ்தீனுக்கு வேகமாக அந்த வாகனம் உராக்கு போகுது. அங்க போனா பைத்துல் மக்தீஸ், இது ஒரு தனியான தலைப்பு. பைத்துல் மக்தீஸ் இன்றைக்கு ஏன் யூதர்கள் இவ்வளவு பெரிய பெரியோரை அதனை கைப்பற்றுகிறார்கள்? ஹிஜ்ரி 14 அது வெற்றி கொள்ளப்பட்டது, திரும்ப யூதர்களுடைய கைக்கு அது போய்விட்டது, திரும்ப முஸ்லீம்கள் அதனை கைப்பற்றுவார்கள். அதில் என்ன இருக்கிறது? அதனுடைய அற்புதம், பெரிய அற்புதம், நபிமார்களுடைய பூமி, மாவுடைய பூமி, நபிமார்களுடைய கபர் அடங்கப்பட்டிருக்கிறது அந்த ஜெருசலத்துக்கு பக்கத்தில். அது மட்டுமல்ல, உலகத்தின் நடு மையம் அந்த ஜெருசலம். ஜெருசலத்திற்கு மேலதான் முதல் வானத்தின் கதவு நேராக இருக்கிறது. தெளிவான அகமதுடைய ரிவாயத் இருக்கிறது, மஹ்ஷர் மைதானம் அந்த ஜெருசலத்துடைய பூமியிலிருந்து ஆரம்பிக்கப்படும். அது நபிமார்களுடைய பூமி. பைத்துல் முக்கத்திஸ் என்று சொல்றது பரிசுத்தமான பூமி. செல்லும் இரவோடு இரவாக போய் அங்கே போனால் நபிமார்களுடைய வாகனங்கள் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. எல்லா நபிமார்களும் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது கேள்வி இருக்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப மவுண்டேஷ் எப்ப ஜெருசலத்துக்கு வந்திருக்கிறார் கேட்டா, ஓ எல்லா படித்தவனும் பணியை விழுந்துருவான். இந்த உள்ளாக்கள் சொல்வதெல்லாம் போய் மௌத்தானவர்கள் திரும்பி வருவார்களா என்று ஒரு கேள்வியை போடுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பயோ மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பயோ மூசா இருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் பைத்துல் மக்தீஸுக்கு போகிறார்கள், எல்லா நபிமார்களும் அந்த பள்ளி உள்ளுக்கு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறதே, நபி அவர்கள் அவர்களுக்கு இமாமத் செய்து 2 ரக்அத்துகள் சொல்லியிருக்கிறார்கள். அது பரவான கொள்கையா அல்லது வாஜிபான கொள்கையா அல்லது ஒரு அதை காணிக்கையான ஒரு கொள்கையா பலாத்தும் சஹியாவா என்பதில இமாம்களிடத்திலே ஹிலாப் இருக்கிறது. ஏதோ ஒரு தொழிலை தெரிவித்தார்கள் என்பது சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் தெரிவிக்கிறார்கள். நபி அவர்களுக்கு பின்னால் மஹ்மூமா அளிக்கிறார் சைதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் அங்கே இருக்க நபி அவர்கள் இமாமத் செய்கிறார்கள். இப்ப என்ன தெரியுமா கேள்வி, மௌத்தான ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஜெருசலத்துக்கு வந்த, எதுல வந்தவங்க? உங்களுக்கு வருதா இது? அதனால சொல்ற குர்ஆன் ஹதீஸுடைய விஷயம் புத்தியை சொன்னார், அது யோசிக்கக்கூடிய விஷயம் அல்லவே. அது விஞ்ஞானத்தை படிக்கிறது மாதிரி ஆய்வுக்கு பின்னால் எடுக்கிற முடிவுகள் அல்லவே. அங்கே தெளிவிக்க நபி அவர்கள் அனைவர்களையும் சந்தித்து தெளிவித்து முடிந்ததற்கு பின்னால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அதே உராக்குடைய வாகனத்தின் கூடாக பைத்துல் மக்தீஸில் இருந்து ஜெருசலத்தில் இருந்து முதல் வானத்திற்கு போறார்கள். இன்னும் முதல் வானத்தை எந்த விஞ்ஞானிகளும் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்கவும் முடியாது. முதல் வானம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது யூகத்தால் சொல்கிறார்கள். யூகம் அத்தருகும் இல்லா வண்ணா, முழு உலகமும் யூகம்தான். எண்ணங்களை பின்பற்றுகிறார்கள் இருக்கலாம், இன்னும் முதல் வானத்தை கண்டுபிடிக்கல. அந்த முதல் வானத்துக்கு போறாங்க, அந்த கதவு கட்டப்படுகிறது, கதவை திறக்கிறார்கள். செய்யலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணைய போட்டு மிச்சி இங்க இமாமத்தாக தெரிவிக்கிறார்கள். அங்கே போய் முதல் வானத்தை கட்டினால்
சையிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மர்ஹபா யா ஹபீபி யா ரசூலல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி நபி அவர்களை உள்ளே வரவேற்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசுகிறார்கள். அங்கிருந்து இரண்டாவது வாரத்தில் சையிதுனா ஈஸா அலைஹிஸ்ஸலாம் சையிதுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஆனால் அப்பதான் ஜெருசலம் இருந்தார்கள். ஆயத்துகளை பொய்ப்பிப்பார். மூன்றாவது வானம் அங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது வானம் அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது வானம் அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானம் அங்கே சையத்னா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானத்துக்கு நுழைகிறார்கள். சையத்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை அன்போடு வரவேற்கிறார்கள். இவர்கள் அனைவர்களுக்கும் இமாமத் செய்துவிட்டு வந்தார்கள். ஆனால் இவர்கள் வானத்தில் இருக்கிறார்கள். அங்கிருந்து நெருங்கினார்கள். என்னுடைய அடிமையை கூட்டிக் கொண்டு போனேன். அடிமை என்பது மறந்த போனே அல்ல, உயிருள்ள ஒரு மனிதன் அடிமை. என்னுடைய நல்லடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் சேர்த்து நீ உன்னுடைய கிடத்துல போய் அங்கிருந்தும் உம்மத்த மறக்காத நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஊர் காரணம் விளங்கவில்லை, எளியவனும் விளங்கவில்லை, என்ன வாக்கு கொடுப்போம் என்பதும் தெரியாதே. அவர் இருக்கிறது மேல தொப்புல சல்லல்லாஹு அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டு அதிகாரிகளை ஞாபகப்படுத்துகிறார்கள். நீண்ட சரித்திரம் இதெல்லாம் புத்திக்கு அப்பாற்பட்டது. எப்படி போனார்கள்? ஒரே இரவில், ஒரே அந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய விடயங்களை செய்தார்களா? போரக்கத்தை பார்க்கிறார்கள், நரகத்தை கண்ணாக கண்டார்கள், அங்கிருக்கும் அளவுகளை ரசூலுல்லா கண்டார்கள். சுபஹானல்லாஹ், போரக்கத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ரிவாயத் வந்திருக்கிறது, அதானுடைய சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், மா ஹாதா ஸௌத் யா ஜிப்ரீல், இது என்ன ஒரு அழகான சத்தம் என்று கேட்ட உடனே சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலுல்லாஹ், பிலால் ஃபஅஸ்லிஹு மின் ஜன்னா, சையிதுனா பிலால் சுவர்க்கத்தில் அதான் சொல்ற சத்தம், யா ரசூலுல்லாஹ், நபியுடைய கண்ணார கண்ணில் பிலாலுக்கு இவ்வளவு பெரிய பதவியா, அதானுடைய சத்தத்தை என்றால் பிலால் வந்திருக்கிறது, வந்தவுடன் நான் அல்லாஹ் பார்த்தேன், சுவர்க்கத்தை பார்த்தேன், நபிமார்களை தரிசித்தேன், நரகத்துடைய அதாவுகளை கண்டேன் என்று அனைத்தையும் சொல்ல முன்னால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வந்து சொன்னார்கள், சொன்னார்கள் இதனையும் பிரயாணத்தில் பார்த்தார்கள், நரகத்தின் பக்கம் போனார்கள், ஒரு கூட்டத்தின் பக்கமாக நடந்து போனார்கள். ஹதீஸ் வந்திருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால், ஒரே நாளையில் அவர்களுடைய விவசாயங்களை நட்டி அதே நாளையில் அது முளைத்து அதனுடைய அறுவடையை அதே நாளில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடக்க முடியாத ஒரு காரியம், இன்றைக்கு காலையில மஞ்சள் கராட்டி அசலுக்கு மஞ்சள் கிழங்க கொடுக்கிறார், நடங்குமா? இது நடக்கேனாரே. இவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால், ஒரே அதே நாளில் அறுவடை செய்கிறார்கள், காலையில் நட்டின அந்த விவசாயத்தில் இருந்து அதே நாளில் அறுவடை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி சுதனம் இவர்கள் யார்? இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய உடம்பையும் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய பொருளையும் மலையமாக அழைத்து உழைப்பு செய்த அல்லாஹ்வுடைய பாதையில் போன முஹாஜிரீன்கள், முஜாஹிதுகள், அவர்கள் செய்த கூலியை ஒரே நாளில் பெற்றுக் கொள்கிறார்கள். இது முஸ்னத் அஹ்மதில் ஹதீஸ் இருக்கிறது, இன்னும் பல ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்களை கண்டார்கள், நரகத்தின் பக்கம் போனார்கள், அங்க ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள். அந்த ஹதீஸ் மட்டும் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். இந்த ஹதீஸ் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கைக்கு நாம் விருந்துவதற்கு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றித் தருவதற்கு இந்த ஒரு ஹதீஸ் அடிப்படையாக அமையும் என்று நான் எண்ணுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கூட்டத்தின் பக்கமாக நடந்து சென்றேன். என்னுடைய என்னை இஸ்லாமிய பிரயாணத்தின் பக்கம் கொண்டு சென்ற பொழுது நான் மரல் துணி சாமி ஒரு கூட்டத்திற்கு பக்கத்தால் நடந்து போனேன். அவர்களுக்கு நகங்கள் இருந்துச்சு, அந்த நகங்கள் இரும்பினால் இருந்துச்சு. அவர்கள் அவர்களுடைய நகங்களால் அவர்களுடைய முகங்களையும் நெஞ்சிலையும் கிழித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் யார் சொன்னார்கள்? இவர்கள் தான் அல்லதீன, மக்களுடைய இறைச்சியை பச்சையாக சிந்தவர்கள், அடுத்தவருடைய மானத்தில் கை வைத்தவர்கள். இவர்கள் தான் இரண்டு போதும் அடுத்தவர்களை விமர்சிக்கிறது, குறிப்பாக உளவாக்களுடைய குறையை பேசுவது, சகால வார்த்தையை கொண்டு உளவாக்களை திட்டுவது என்ற கலவரத்துக்கு பின்னால் சில அறிவாளிகள், அவன் அறிவாளி அல்ல படித்த முட்டாள்கள் பேசினார்கள். இவ்வளவு பெரிய பிரச்சினைக்கு காரணம் அரசியல்வாதிகளும் உலமா சபையும். உலமாக்களுடைய பேரை சொல்லி தாவூதுவில்லா மிம்பர்ல பேசுற வார்த்தை அல்ல, ஹின்தீர் என்ற வார்த்தையை கூட பாவித்தார்கள். சில உலமாக்களுடைய பேரை சொல்லி மக்களுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்கள். எல்லோரிடத்திலையும் மறந்திருக்கக்கூடிய செயல் தினா. ஏன் தினா செய்ய மாட்டோம்? வெட்கம், அது பாவம். அதனால் தினா செய்ய மாட்டோம். பெரும்பாவம். ஏன் கலவரிக்க மாட்டோம்? கள்ளர் என்று பெயர் வரும். ஆனால் அதைவிட கொடூரமான பாவம் தீபத் பேசுவதே, அடுத்தவனுடைய புறத்தை பேசுவதே. அடுத்தவனுடைய மாதத்தில் கை வைப்பதே. ஒரு மெசேஜ் வந்தா அது ஒரு ஆளுடைய மான சம்பந்தமான மெசேஜ். உதாரணமாக ஒருத்தன் கட்டமடித்திருக்கிறான் அல்லது வேற ஒரு கோபத்தில் ஈடுபட்டிருக்கிறான். ஒரு மெசேஜ் எத்தனை பேர் அனுப்புறோம், அதுல ஒரு இன்பம். அடுத்தவனுடைய மானத்தில் கை வைக்கிறார். இவங்களுக்கு உண்டான தண்டனையை பதிலாக செல்லவாக செல்லும் கண்ணால் பார்த்து விட்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் வாழ்ந்தார்கள். அப்பதான் ஹஜ்ரத் மூசாவை ஆறாவது வாரத்தில் சஹீஹ் முஸ்லிம் இருக்கிறது. சுவர்க்கத்தில் போறாங்க அந்த ஹஜ்ரத் மூசா சல்லி மீ கப்ரிஹி. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர்ல சொல்லு கொண்டிருக்கிறாங்க. அதுபடி எப்படி உறுதியோ அதுபோல ஹஜ்ரத் மூசா சொல்வார்கள். இப்ப ஹஜ்ரத் மூசா பத்தின சொல்ல போற தெரியாதே சகோதரிகளே, இதுதான் குர்ஆன் ஹதீஸ் உடைய விஷயத்துல எங்கட முக்திய போடக்கூடாது. அதனால் இஸ்லாமிய பிரயாணம் ரஜப் 27 ரபீஉல் அவ்வலில் நடந்தது, ரமலானுடைய மாதத்தில் நடந்தது என்ற பல கருத்து வேற்றுமை இருக்கிறது. அது இருக்க நாம் இதுல படிக்க வேண்டிய பாடம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எப்படி வழிகாட்டு வைத்தார் என்றால், உயிரோடு இருக்கும் பொழுதே கண்ணால் பார்த்துவிட்டு யார் நரகவாதிகள், என்ன பாவம் செய்தார்கள், விழா உலகத்தில் எனக்கு பாடுபட்டார்கள், அதனால் சுவர்க்கத்தில் என்ன கூலி என்பதை எல்லாம் ரசூலுல்லாஹிக்கு அல்லாஹ் கண்ணால காட்டி எங்களுக்கு சொல்ல அதை சொல்லி தந்து அதற்கு பின்னால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா கைப்பற்றினான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சம். இதில மனம் தளர்ந்திடாமல் சந்தேகப்படாமல் யாராவது சந்தேகமான கருத்துக்களை கிளப்பினால் அதிலே நாங்கள் மாற்றிக் கொள்ளாமல் எங்களுடைய ஈமானை பாதுகாப்போம். எதிர் வரக்கூடிய ரமலானை அடைய அல்லாஹ்வுடைய துஆ செய்து அதற்குண்டான தயாரிப்புகளை செய்து ரமலானையும் வெற்றி அல்லாஹ்வுடைய பூர்ணமான சௌபாவையும் மக்புரத்தையும் இன்னும் இரண்டாலையும் அடைந்து கொள்வதற்கு எல்லாம் எங்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக, எங்கள் அனைவர்களுடைய குற்ற குறைகளை மன்னித்து தருவாயாக, காலையும் விஷயங்களையும் பாதுகாப்பாயாக. மசிதிகள், மதரசாக்கள், சாமி நிறுவனங்கள், சாமி இயக்கங்கள் அனைத்தையும் பாதுகாத்து தருவாயாக. யா அல்லாஹ், திடீர் ஆபத்தை விட்டும் பாதுகாப்பு செய்கிறோம். திடீர் மோட்டை விட்டும் பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, குணமாக்க முடியாத கேவலமான பயங்கரமான நோய்களை விட்டும் எங்கள் எங்கள் எங்களையும் எங்கள் பரம்பரையும் பாதுகாத்து தருவாயாக. யாதங்களுடைய சுவாவை ஏற்று கபூர் செய்வாயாக. அவை நாம் இவ்வாறு